அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊவா மாகாண தமிழ் கல்வி அமைச்சு மற்றும் பண்டாரவளை வலைக்கல்வி காரியாலயம் இணைந்து நடாத்தும் கல்வி நிகழ்ச்சியான ஊவாவின் குருகுலம் நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சுப்பிரமணியம் காந்திமதி, பிற்றத்மலை இலக்கமுண்டு தமிழ் வித்தியாலயத்தில் சமூக விஞ்ஞான பாட ஆசிரியையாக கடமையாற்றுகின்றேன். அம்மாணவர்களே, தொடர்ச்சியாக நாம் வரலாறு பாடத்தில் நாடுகான் பயணம் தொடர்பாக பார்த்து வருகிறோம். இன்றைய நாளில் இதே போன்றுதான் தரமெட்டு வரலாறு பாடத்தில் நான்காவது பாட அழகான நாடுகான் பயணங்களும் ஐரோப்பியர் கீழே தேசங்களுக்கு வருகை தருதலும் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். கடந்த வாரமும் நாம் இந்த பாட அழகிலிருந்து நாடுகான் பயணங்களின் பின்னணி தொடர்பாக பார்த்தோம். நாடுகான் பயணத்துக்கான காரணங்களை விரிவாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமின்றி நாடுகான் பயணங்களுக்கு அரசர்கள் எவ்வாறு அனுசரணைகள் வழங்கினார்கள் என்பதும், ஐரோப்பியர்களின் சமய நோக்கங்கள் எவ்வாறு காணப்பட்டது என்றவாறு நாம் நோக்கினோம். இதன் தொடர்ச்சியேதான் நாம் இன்றைய நாளில் தற்போது பார்க்க இருக்கிறோம். எனவே மாணவர்கள் தங்களது கற்றலுக்கு தேவையான பாடநூல், குறிப்பு புத்தகம் மற்றும் பேனைகளுடன் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள். சென்ற வார கற்ற விடயங்களை முதலில் சுருக்கமாக பார்ப்போம் என நான் நினைக்கிறேன். கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம், இந்த பாட அழகிலிருந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னு சொன்னா மேப் மார்க்கிங்க்கு வரக்கூடிய விஷயங்கள் நான் நிறையவே வந்து சொன்னேன்னா, அதே மாதிரி உங்களுக்கு நான் கடந்த வாரத்தில் வந்து அது தொடர்பான வேலைகளும் தந்திருந்தேன். அதாவது நிறையவே வந்து உலக படத்தில் வந்து குறிக்கிறதுக்கான இடங்களை தந்திருந்தேன், குறித்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடத்தை பொறுத்தளவில் ரொம்பவே வந்து உலக படத்துக்கு வரக்கூடிய இடங்கள் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த பாடத்திலிருந்து நீங்கள் படிச்சுட்டு போகிறப்ப கண்டிப்பாக வந்து இது ஐரோப்பிய நாடுகளில் முக்கியமாக வந்து எந்தெந்த நாடுகள் வந்து பிரசித்தி பெற்றிருக்கு, எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், எந்த நாடுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் வழங்குறோம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே நேரம் வந்து நீங்கள் அதை உன்னிப்பாக ரொம்பவே வந்து அவதானித்து ஒவ்வொரு இடங்களையும் நீங்கள் பார்த்து அதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு அப்படியே போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ஞாபகத்துலேயும் இருக்கும். அப்போ குறிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இலகுவாக குறிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் இந்த படவேலையை செய்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக ரொம்ப இலகுவாக வந்து நீங்கள் வந்து மார்க்ஸை வந்து என்ன செய்யலாம், ஸ்கோப் பண்ணலாம். ஏன்னா அதாவது இலகுவாக வந்து மார்க்ஸை வந்து நீங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும், பிள்ளைகளை வந்து பெறலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து மேப் மார்க்கிங்க்கு வந்து அதாவது படவேலை குறிக்கிறதில் வந்து ரொம்பவே வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததை வந்து கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துப்போம். ஏன்னா இதோட தொடர்ச்சியாக தானே வருது, ஸோ ஒரு டச் இல்லாத மாதிரி இருக்கும் பாதியிலிருந்து போனால். அதனால நான் லாஸ்ட் டைம் நம்ம படித்ததுகளை ஒரு மீட்டர் மாதிரி சொல்லிட்டு போகிறேன், ஒருக்கா பார்த்துக்கோங்க. நம்ம இதில் வந்து பார்த்தோம் நாடுகான் பயணம்னா என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து ஸ்டார்ட்ல பார்த்தோம். ஓகே, நாடுகான் பயணம் அப்படின்னா வந்து நாடுகளை தேடி செல்றது அப்படின்னு வந்து நான் ரொம்பவே வந்து இலகுவாக சொல்லலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஐரோப்பிய இனத்தவர்கள் வந்து புதிய கடல் வழிகளை வந்து கண்டறிஞ்சு அது வரைக்குமே தெரியப்படாத சில நாடுகளை வந்து கண்டுபிடித்தல் வந்து நாடுகான் பயணம் அப்படின்னு சொல்லி விவரிக்கலாம் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருந்துச்சு. ஓகே, அப்போ நாடுகான் பயணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து விளங்கி கொண்டிருப்பீங்க. அடுத்து நம்ம வந்து இதில் பார்த்த விஷயம்னு சொன்னால் நாடுகான் பயணங்களோட பின்னணி அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமா நம்ம பார்த்த விஷயம் வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையேயான அந்த வர்த்தக தொடர்புகளுக்கான அந்த பாதைகள் பத்தி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எத்தனை வழிகளை சொல்லியிருந்தேன்? யா, மூன்று வழிகளை பத்தி நம்ம பார்த்தோம். ஏன்னா அதாவது ஆசியாவுக்கும் மற்றது ஐரோப்பாவுக்கும் இடையேயான அந்த வர்த்தக தொடர்புக்கான மூன்று முக்கிய வழிகள் பத்தி பார்த்தோம். அதில் ஒரு வழி வந்து கான்ஸ்டாண்டினோபிள் நகரில் இருந்து பாரசீகம் அப்படியே மத்திய ஆசிய வழியாக சீனா வரையிலான அந்த பட்டுப்பாதை தொடர்பாக நான் வந்து சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வழின்னு பார்த்தோம்னா கான்ஸ்டாண்டினோபிள் நகரில் இருந்து மத்திய தரைக்கடல் வழியாக அப்படியே எகிப்து வந்து செங்கடலில் போயிட்டு அந்த செங்கடல் அந்த சமுத்திரத்தை அடையிற ஒரு வழி இருந்துச்சு. அடுத்து மூன்றாவது வழியை நம்ம பார்த்தோம்னா கான்ஸ்டாண்டினோபிள் நகரிலிருந்து அப்படியே பாரசீக வழியாக இந்தியாவுக்கு மேற்கு கரையை வந்து போகிற அந்த பாதையை பத்தி பார்த்தோம். ஓகே, இந்த மூன்று வழிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில ஆரம்பத்துல வந்து இப்படிதான் வர்த்தக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்திருந்தோம். அடுத்து நம்ம வந்து பார்த்த விஷயம் என்னன்னா நாடுகான் பயணத்துக்கான காரணங்கள். இது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, அதாவது முக்கியமான ஒரு விஷயம். இது நீங்க வந்து கிரேட் 11 வரைக்குமே வந்து இந்த பாடம் வந்து அப்படியே தான் வரப்போகுது. இதுல அதாவது நீங்க விரிவா வந்து அப்படியே படிச்சுட்டு இதை வந்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து தெளிவா படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்க கிரேட் 11 போயிட்டு படிக்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து இலகுவா இருக்கும். இந்த நாடுகான் பயணத்துக்கு முக்கிய காரணமா நான் சொன்ன விஷயம் வந்து கான்ஸ்டான்டினோபிள வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றினாலையும் மற்றது அவங்கட்டு ஐரோப்பியர்கிட்ட அந்த பாரம்பரிய வர்த்தக பாதையெல்லாம் வந்து தடைபடுது. அப்ப அதன் காரணமாக அவங்க வந்து புதிய பாதைகளை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து என்ன செய்யறாங்க, தள்ளப்படுறாங்க. இதை வந்து நான் ரொம்பவே வந்து விரிவா வந்து கடந்த வாரத்துல வந்து சொல்லியிருந்தேன், ஓகே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனை தொடர்ந்து அப்படியே நம்ம என்ன பார்த்தோம்னா நாடுகான் பயணத்துக்கு துணையாக அமைந்த காரணங்கள வச்சு பார்த்தோம். அதுல வந்து நான் முக்கியமா சொன்னேன் இந்த மறுமலர்ச்சி காலத்துல ஏற்பட்ட ஒரு புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பற்றியனா, ஓகே அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மக்கள் மத்தியில வந்து ஒரு என்ன நடக்குதுன்னா சிந்தனையிலே வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதாவது மக்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொலைமையின் உலகப்படம், அவர் வந்து கண்டுபிடிச்ச அந்த உலகப்படம், வரைஞ்ச உலகப்படம், வழியை கண்டறிவதற்கு திசையறி கருவி, வடத்துருவ நட்சத்திரமானி, இது எல்லாமே வந்து இதுக்கு காரணமா அமைஞ்சு, அதாவது நாடுகான் பயணத்துக்கு துணையாக அமைந்த விடயங்கள் வந்து இதுகளை தான் நம்ம சொன்னோம். ஏன்னா இது ஒரு தனி ஒரு கேள்வியா வரும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்த்த வந்து நாடுகான் பயணங்களுக்கு வந்து அரசர்கள்ட்ட அனுசரணை வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து இதுல முக்கியமா வந்து நம்ம பார்த்தோம். இதையும் வந்து நான் ரொம்பவே வந்து விரிவா வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இதுல வந்து தேசிய அரசுகள் வந்து அனுசரணை வழங்கியிருந்தாங்க. உதாரணமா நான் வந்து போர்த்துக்கல், ஸ்பானியா, இங்கிலாந்து இந்த மாதிரியான நாடுகள் வந்து நாடுகான் பயணங்களுக்கு ரொம்பவே வந்து அனுசரணை வழங்கிய நாடுகளாக வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து இறுதியா வந்து நம்ம கடந்த வாரத்துல பார்த்த ஒரு விஷயம்னா வந்து ஐரோப்பியர்ட வந்து சமய நோக்கம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஐரோப்பியர்கள்ட்ட நோக்கம் வந்து வர்த்தகமா இருந்தாலும் அவங்கட்டு முக்கிய நோக்கமா வந்து கிறிஸ்தவ சமயத்தை பரப்புறது, அதாவது அவங்க எந்தெந்த இடங்கள் வந்து வர்த்தகம் செய்யறாங்களோ, எந்தெந்த நாடுகளை கண்டுபிடிச்சாங்களோ, எங்கெல்லாம் போனாங்களோ அந்த இடங்கள்லாம் அவங்கட்டு சமயத்தை பரப்புறதும் அவங்கட்டு நோக்கமாக இருந்துச்சு. இது எல்லாமே வந்து நம்ம கடந்த வாரம் வந்து விரிவா வந்து பார்த்தோம். இப்ப வந்து நம்ம இதுல தொடர்ச்சி நாடுகான் பயணங்களோடு தொடர்புடைய முக்கிய நாடுகள் பத்தி தான் நாம வந்து இப்ப பார்க்க போறோம். இதையும் நான் லாஸ்ட் வீக் வந்து சொல்லிட்டு தான் போயிருந்தேன், அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வந்து எதை பார்க்க போறோம் அப்படிங்கறத. இந்த நாடுகான் பயணத்துல ஈடுபட்ட முக்கிய நாடுகள்ல வந்து போர்த்துக்கலும் ஸ்பானியாவும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நாடுகளுமே வந்து நாடுகான் பயணங்கள்ல ஈடுபட்ட மிகவும் முக்கியமான நாடுகளாக வந்து காணப்படுது. இதுல முதல்ல வந்து நம்ம போர்த்துக்கலை பார்த்தோம்னா, போர்த்துக்கல்ங்கிறது அதாவது போர்த்துக்கேயர் தாய் நாடு வந்து போர்த்துக்கல், ஐபீரியா குடாநாட்டுல வந்து இது அமைஞ்சிருக்கு. நீங்க வந்து இத வந்து அப்படியே பாருங்க, மேப்ல வந்து பாருங்க, உலகப்படத்துல உங்களுக்கு தந்திருக்காங்க, 64 பக்கம் பாருங்க பிள்ளைகளா, அதுல பாருங்க குறிச்சு காட்டியிருக்காங்க, போர்த்துக்கல் குறிச்சு காட்டியிருக்காங்க. இப்ப நீங்க எந்த நாடை பத்தி படிக்கிறீங்க அப்படிங்கறத அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓ இந்த நாடை பத்தி தான் நம்ம வந்து என்ன செய்யறோம், இப்ப நாடுகான் பயணத்துல படிக்கிறோம் அப்படிங்கறத வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சரியா? ஓகே, போர்த்துக்கல் பத்தி சொல்றதா இருந்தா இந்த போர்த்துக்கேயர் வந்து கடல் வழியாவே தான் வந்து வெளிநாடுகளோடு வந்து தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அதாவது வர்த்தக தொடர்புகளை வந்து கடல் வழியாவே தான் வந்து மேற்கொண்டிருந்தாங்க. இயற்கையாவே வந்து இவங்க வந்து சிறந்த ஒரு மாலுமிகளாக சொல்லியிருந்தாங்க, அதாவது நல்லா வந்து மீன் பிடிக்க கூடியவர்களாகவும் இவங்க வந்து கருதப்படுறாங்க. கான்ஸ்டான்டினோபிள வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றுக்கு முன்னுக்கு இருந்தே வந்து போர்த்துக்கேயர்கள் வந்து இந்த நாடுகான் பயணத்துல ஈடுபடுறதுல ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட் ஆனவங்களா இருந்தாங்க. அதாவது அவங்களுக்கு அப்பத்துல இருந்தே ஆர்வம் வந்து அந்த நாடுகள்லாம் கண்டுபிடிக்கணும், போகணும், என்னென்ன வழிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த மறுமலர்ச்சி கால கடைசி இருக்கே அப்பத்துல இருந்தே இவங்களுக்கெல்லாம் வந்து அதுல வந்து ஆர்வம் வந்ததாக சொல்லப்படுது. அடுத்து வந்து இந்த போர்த்துக்கேய மன்னன் வந்து கடலோடி ஹென்றி மன்னன் வந்து 15 நூற்றாண்டுல வந்து போர்த்துக்கல்ல கப்பல் பயிற்சி பாடசாலை ஒண்ணு வந்து நிறுவியிருக்காரு. அதன் மூலமாக வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா அந்த அது தொடர்பான விடயங்கள் வந்து கற்பிக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து முயற்சி செஞ்சிருக்காரு. அந்த பாடசாலையில வந்து என்னெல்லாம் படிப்பிச்சாங்கன்னு சொன்னா கப்பல் கட்டுதல், தேசப்படக்கலை, வானசாஸ்திரம், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா படிப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப அப்படின்னா தொழிலோடு தொழிற்கல்வி மாதிரினா கப்பல் கட்டுதல் அப்படிங்கிறப்ப வந்து அது எதுக்கு முக்கியமோ அது தொடர்பான விஷயங்களை அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க ட்ரெயின் பண்ணிருக்காங்க, பயிற்சிகள் வந்து வழங்கி இருக்காங்க. பாருங்க அவங்களுக்கு கடலோடி ஹென்றி மன்னன்ட்டு போட்டோ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த படம் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, 64 பக்கம் பாருங்க அவரோட போட்டோ கொடுத்துருக்காங்க. அவர் தான் வந்து என்ன செஞ்சிருக்காரு அந்த மாதிரியான கப்பல் கற்ற அந்த பயிற்சிகள்லாம் வந்து அந்த பயிற்சி பாடசாலையெல்லாம் இவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு, பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க கிறிஸ்டோபர் கொலம்பஸ் போட்டோவும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு பாருங்க. ரொம்பவே உண்மைக்கும் இவங்கெல்லாம் வந்து ரொம்பவே வந்து டேலண்ட் ஆனவங்கன்னா நல்லவே வந்து புத்தி சாதுரியமானவங்கன்னு தான் சொல்லலாம். இந்த கடலோடி மன்னன் இருக்காரு தானே ஹென்றி, இவர் வந்து இந்த கப்பல் கட்டுதல் இந்த பயிற்சி பாடசாலைகள்லாம் ஆரம்பிச்ச காரணமாக வந்து நாடுகான் பயணத்துல வந்து ரொம்பவே வந்து வெற்றிகளை வந்து காணக்கூடியதாக இருந்துச்சு அப்படிங்கறத வந்து இங்க சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த விஷயத்தை படிச்சுட்டு போயிட்டு செய்யறாங்கன்னா அப்ப நிறைய விஷயத்தை தெரிஞ்சு கொள்றாங்க. இப்ப தேசப்பட கலையினா தெரியுது மேப் மார்க்கிங்லாம் அவங்க என்ன செய்யறாங்க படிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுகிட்டு அந்த வழியில போறது அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு உண்மையிலுமே வந்து வெற்றி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா அமையும்னா. அப்ப இந்த ஹென்றி கடலோடி ஹென்றிட இந்த கப்பல் கட்டுதல் இந்த பயிற்சி பாடசாலையின் காரணமாகவும் வந்து இந்த நாடுகான் பயணத்துக்கு வெற்றி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னு வந்து இங்க சொல்லப்படுது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா வந்து பார்த்தலோமியஸ் டயஸ் அவர்ட தலைமையில வந்து ஆபிரிக்காட கிழக்கு கரை வழியாக வந்து பயணிச்சு போர்த்துகேய குழு ஒன்று 1488 ஆண்டு வந்து ஆபிரிக்காவின் தென்முனையை வந்து அடைகிறாங்க. சரியா, ஆபிரிக்காட தென்முனை அதுல மெப்ல பாருங்க கொடுத்திருக்காங்க, 64 பக்கம் வந்து காட்டியிருக்காங்க. ஆபிரிக்கா கண்டம் இருக்கு தானே, அதுல தென்முனை பாருங்க வரைஞ்சு காட்டியிருக்காங்க. அந்த தென் பகுதியை வந்து பாத்துக்காங்க சரியா, அந்த பகுதியை வந்து அடைகிறாங்க. அந்த அதாவது ஒரு புயல்ல சிக்குண்டுதான் அந்த இடத்துக்கு வாராங்க. அப்படின்னா அந்த அவங்க வந்து அப்ப டிராவல் பண்றப்ப பயணிச்சு அந்த கடல் வழியா வாரப்ப வந்து அந்த காலநிலை வந்து சரியான ஒரு ரொம்ப வந்து புயல் காற்றடிச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அவங்க வந்து கப்பல்ல வந்து பயணிச்சு வாராங்க. அப்ப பெரிய ஒரு புயல்ல சிக்குப்பட்டு அந்த ஆபிரிக்காவில அந்த தென்முனையை போயிட்டு அடைகிறாங்க. அப்படி அடைஞ்சனுக்கே அந்த முனைக்கு வந்து என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா புயல் முனை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. அதாவது புயல்ல சிக்குண்டு அந்த இடத்துக்கு போனதன் காரணமாக தான் என்னன்னு பெயர் வைக்கிறாங்க, புயல் முனை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. இது வந்து மீண்டும் வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து அந்த போர்த்துகேயர் வந்து பெற்ற அந்த வெற்றிக்கு வந்து ஒரு அடையாளத்தை வைக்கணும் அப்படிங்கறதுக்காக போர்த்துகேய மன்னன் வந்து அதுக்கு நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாரு. ஏன்னா அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில ரொம்பவே வந்து ரிஸ்க் எடுத்திருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஒரு புயல் எல்லாம் சிக்கப்பட்டு தான் எங்க போயிட்டு அடைஞ்சிருக்காங்க, அந்த அமெரிக்காட தென்முனையை வந்து அடைஞ்சிருக்காங்க. அப்படி அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க, அவங்க போன வழியில வந்து ஒரு வெற்றியை அடைவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அதை வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்ப ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த புயல் முனையில எல்லாம் சிக்குண்டு அந்த இடத்த போயிட்டு அவங்க அடைஞ்சது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாரிய வெற்றி அப்படின்னு வந்து அதை வந்து அடையாளம் காணுறாங்க. அதன் காரணமாக தான் அந்த வெற்றிக்கு பொருத்தமா ஒரு பெயர் வைக்கிறதுக்காக அவங்களோட கான்பிடென்ட் விளங்குது, ஏன்னா அவங்களோட தன்னம்பிக்கை வந்து அதுல விளங்குதுன்னா. அப்ப அதன் காரணமாக போர்த்துகேயன் மன்னன் வந்து அந்த நன்னம்பிக்கை முனை அதாவது புயல் முனைக்கு வந்து நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லி பேரு வைக்கிறாரு. ஓகே, பாருங்க குறிச்சு காட்டியிருக்காங்க உங்களுக்கு அமெரிக்கா கண்டத்துல தென்முனை கீழே பாருங்க குறிச்சு காட்டியிருக்காங்க நன்னம்பிக்கை முனைன்னு எழுதியிருக்காங்க. ஓகே, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இனி குறிச்சிருவீங்க. ஏன்னா நன்னம்பிக்கை முனை குறிங்கன்னு சொன்னா நல்லாவே தெரியும் அமெரிக்கா கண்டத்துலதான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கணக்கா அந்த தென் பகுதியில பார்த்து குறிக்க கூடியதாக இருக்கு. ஏன்னா மாணவர்களே, ஓகே, அடுத்து வந்து இந்த வழியாக பயணித்த போர்த்துகேயர் இனத்தவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வாஸ்கோட காமா. இவரை பத்தி நான் லாஸ்ட் வீக்கே வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா இவர் வந்து அப்படியே வந்து வாஸ்கோட காமா வந்து ஒரு குழுவா தான் வந்து வந்திருக்காரு. அவரும் இந்த புயல் எல்லாம் சிக்குப்பட்டு தான் எங்க போயிட்டு சேர்றாரு, இந்தியாவோட கள்ளிக்கோட்டையை வந்து கள்ளிக்கோட்டை நகரை வந்து வந்தடைகிறாரு. இது வந்து ஆசியாவுக்கு ஒரு புதிய கடல் பாதையை காண்பது வந்து அவங்கட்டு நோக்கமாக வந்து இருந்துச்சு. அப்படின்னா அவங்க ஆசியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தானே யோசிச்சாங்க. அப்ப அந்த வழியில எல்லாம் வந்து அவங்களுக்கே தெரியாது நம்ம வந்து எந்த வழியில போறோம் அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு புயல் எல்லாம் சிக்குப்பட்டு அடிபட்டு அங்க இங்கன்னு சொல்லி கடைசியில வந்து என்ன செஞ்சிட்டாங்க, சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா ஆசியாவுக்கு வரணும்னு யோசிச்சாங்க. ஓகே, அதே மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இந்தியாவோட கள்ளிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து வந்தடைகிறாங்க. இந்த கள்ளிக்கோட்டை பகுதியும் வந்து உங்களுக்கு குறிக்க வரும் மேப்ல, சரியா? அப்ப இந்த இடத்தையும் வந்து பாத்துக்கோங்க. இதுல வந்து முக்கியமா வந்து போர்த்துக்கல் வந்து இவ்வளவுதான் உங்களுக்கு வந்து விஷயம் வந்து தரப்பட்டிருக்கு. இதுல வந்து கடலோடி ஹென்றி மன்னன் பத்தி பாத்துக்கோங்க. மற்றது வாஸ்கோட காமா. இதுல முக்கியமான விஷயம்னு சொன்னா நம்பிக்கை முனை குறிக்க வரும். மற்றது போர்த்துக்கள் வந்து உலக படத்துல குறிக்க வரும். அப்ப இதுகள் மட்டும் இதுல வந்து ஹைலைட் ஆன ஒரு விஷயங்கள், முக்கியமான விஷயங்களா இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு விளங்கிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து அப்படியே நம்ம பார்ப்போம். இந்த நாடுகான் பயணங்கள்ல ஈடுபட்ட முக்கிய நாடுகள்ல இன்னொரு நாடு தான் எதுனா ஸ்பானியா. ஓகே, ஸ்பானியாவும் பாருங்க, உங்களுக்கு குறிச்சு காட்டியிருக்காங்க 64 பக்கம். அதே அந்த மேப்ல போயிட்டு பாருங்க, போர்த்துக்கல் இருக்கு, அதுக்கு பக்கத்துல அங்கே மேல குறிச்சு காட்டியிருக்காங்க, ஸ்பானியாவும் குறிச்சு காட்டியிருக்காங்க. ஓகே, அப்ப இப்ப வந்து நம்ம பார்க்க போறது எந்த நாடு பத்தி, ஸ்பானியா பத்தி பார்க்க போறோம், சரியா? போர்த்துக்கலுக்கு வந்து கிழக்கு பக்கத்துலதான் எந்த நாடு அமைஞ்சிருக்கு, ஸ்பானியா வந்து அமைஞ்சிருக்கு. ஐபீரிய குடா நாடுகள்லயே வந்து ஒரு பெரிய நாடாதான் வந்து எது பாக்குறோம், இந்த ஸ்பானியா வந்து பாக்குறோம். இந்த ஸ்பானியர்கள் வந்து முன்ன காலத்துல இருந்தே, இப்ப போர்த்துக்கல் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தாங்களோ இந்த நாடுகான் பயணங்களை ஈடுபடுறதுக்கு, அதே மாதிரிதான் இந்த ஸ்பானியர்களும் வந்து நாடுகான் பயணங்கள்ல ஈடுபடுறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமுடையவர்களாக இருந்தாங்க. 15 நூற்றாண்டின் இறுதி பகுதியில வந்து பெர்டினன்ட் இசபெல்லா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பானியாவில வந்து பலம் வாய்ந்த ஒரு அரசுகளாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. இது வந்து பகுதி ஒன்றுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து வினவக்கூடும், சோ நோட் பண்ணிக்கோங்க. 15 நூற்றாண்டின் இறுதி பகுதியில வந்து ஸ்பானியாவில வந்து பலம் வாய்ந்த அரசுகளாக எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா பெர்டினன்ட் இசபெல்லா. இந்த ரெண்டு அரசுகள் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆன ஒரு அரசுகளா வந்து இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இவங்க கால பகுதியில வந்து, அதாவது ஸ்பானியாவில வந்து பொருளாதார பலம் வந்து ரொம்பவே வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. ஏன்னா நமக்கு தெரியும், இந்த நாடுகான் பயணங்கள்ல ஈடுபடுறப்ப ரொம்ப காலம் போகணும், ஒரு குறிப்பிட்ட காலம் இல்ல, அவங்க வந்து என்ன செய்வாங்க தெரியாது, எப்ப போறாங்க, எந்த காலப்பகுதியில வந்து ஒரு ஊரை சென்றடைவாங்க, இதெல்லாம் தெரியாது. ஏன்னா தேடிக்கிட்டு தானே போறாங்க, வழியவே தேடிக்கிட்டு தான் போறாங்க. இதைதான் வந்து நான் கடந்து வரும்னு சொன்னேன். அப்படி போறப்ப இவங்களுக்கு வந்து நிறையவே வந்து என்னது செலவுகள் வந்து காணப்படும். அப்படி செலவுகளுக்காக வந்து இவங்க இப்ப இந்த ஸ்பானியாவை பொறுத்தவரையில இவங்க வந்து செல்வந்த ஒரு நாடாக வந்து காணப்பட்டுச்சு. அப்ப பொருளாதார ரீதியா வந்து பலம் வாய்ந்த ஒரு நாடாதான் இந்த ஸ்பானியா வந்து காணப்பட்டுச்சு. அப்ப இது ரொம்பவே வந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு வசதியா போயிடுச்சு. அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த அரசாங்கத்தின் நாடுகான் பயணத்துக்கு தேவையான அனுசரணை வழங்குறாங்க, அதாவது அதுக்கு தேவையான செலவுகள் வந்து அந்த நாடே வந்து என்ன செய்யறாங்க, பார்த்துக்கொள்றாங்க. அடுத்து வந்து இந்த போர்த்துக்கேயர்கள் வந்து இந்த ஆப்பிரிக்காவை சுற்றி பயணம் செஞ்சப்ப ஆசியாவுக்கு புது வழியை கண்டுபிடிச்சப்ப ஸ்பானிய மாலுமிகள் வந்து அப்படியே அத்லாந்திக் சமுத்திரத்தின் மேற்கு பகுதியில வந்து பயணிச்சு ஆசியாவுக்கு வர்ற வழியை வந்து கண்டுபிடிக்கிறல அவங்க வந்து ஈடுபட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இதுல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, பாருங்க அத்லாந்திக் சமுத்திரம் காட்டியிருக்காங்க 64 பக்கம் பாருங்க. அத்லாந்திக் சமுத்திர வழியா போர்த்துக்கல் இருக்கே, போர்த்துக்கலுக்கு கீழே ஆனா அத்லாந்திக் சமுத்திரம் பார்த்திருப்பீங்க. அப்படியே அது வழியா தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பயணிச்சதாக சொல்றாங்க. அதாவது ஸ்பானிய மாலுமிகள் வந்து, அதாவது ஸ்பானியாவில மீன் பிடிக்கிறவங்க இருப்பாங்க தானே, அவங்க வந்து அந்த அத்லாந்திக் சமுத்திரத்தின் மேற்கு பகுதியில பாருங்க, மேற்கு திசையில, அப்படியே மேற்கு திசை வழியா தான் எங்க வந்திருக்காங்க, ஆசியாவுக்கு வர வழியை வந்து கண்டுபிடிக்கிறதுல ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி கீழே வர்றது வந்து சுத்தி வர்ற மாதிரி இருக்கும், அங்கிட்டு வர்றதும் சுத்தி வர்ற மாதிரி. அப்ப அவங்களுக்கு வந்து இலகுவான வழியை கண்டுபிடிக்கணும், இங்கிட்டும் வரலாமா அங்கிட்டும் வரலாமா, இரு பகுதிகளிலேயே வந்து அவங்க என்ன செய்யலாம், பயணிக்கலாமா, அந்த மேப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு விளங்கும். ஆசியா வந்து ஆசியா எங்க இருக்குது, எந்தெந்த வழியா வரலாம் பாருங்க, அந்த இதெல்லாம் வரைஞ்சு காட்டியிருக்காங்க. ஏன்னா ஓகே, அப்ப பாக்குறப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும். அப்ப அவங்க ஸ்பானியர்கள் வந்து அதுலதான் ஈடுபட்டிருக்காங்க, சரியா? அடுத்து வந்து நம்ம ஸ்பானியாவில அனுசரணை வழங்கிய மன்னர்கள்ல இசபெல்லா இருக்காரு தானே, அவர் வந்து ரொம்பவே வந்து இதுக்கு வந்து உதவி செஞ்சதாக வந்து சொல்லப்படுது. அதாவது புதிய கடல் வழிகளை வந்து கண்டுபிடிக்கிறதுல அடுத்து வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ், இவரும் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தவராக காணப்படுறாரு. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவருக்கு போட்டோவும் கொடுத்துருக்கு, பாத்துக்கோங்க. அவர் தான் வந்து யாரு, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் எவ்வளவு ஸ்டைலா இருக்காரு, நல்லா இருக்காரு தானே பாருங்க. அவர் அதே மாதிரிதான் அவரோட வழிகளும் ஏன்னா நல்லவே வந்து ஒரு அறிவான ஒருத்தர். அவர் வந்து எவ்வளவு தான் வந்து அந்த மேப்பெல்லாம் வரைஞ்சி அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த வழிகளை வந்து தேசப்பட கலையினூடாக வந்து முன்னெடுத்து சென்றிருக்காரு. ஓகே, அப்ப அந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அந்த அத்திலாந்திக் சமுத்திரத்தின் மேற்கில் அமைஞ்சிருக்க பஹாமாஸ் தீவு கூட்டத்துல வந்து ஸ்பானியோலோ தீவில் வந்து தரையிறங்கியிருக்காரு. அந்த இடம் வந்து ஃபர்ஸ்டுக்கு வந்து அவர் வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பானியாவில் அந்த மேற்கு பகுதியில் வந்து தான் இறங்கியிருக்காரு. ஒரு தீவுல இறங்கிட்டு அந்த இடத்த நினைச்சாராம், நான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. சரியா, இது ஞாபகம் வச்சுக்கேன். ஏன்னா நமக்கு நாடுகான் பயணங்கள் தானே, அப்ப அவருக்கு தெரியாது எந்த நாடு எங்க இருக்குன்னு. அப்ப அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சனாலதான் நம்ம என்ன செய்யறோம், இங்கன குறிச்சிட்டு இங்கன இந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யறோம், குறிக்கிறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கொள்றோம். அப்படித்தானே, ஆரம்பத்துல அவங்க தேடிட்டு தானே போறாங்க எந்தெந்த நாடுகள் அப்படின்னு, எந்தெந்த நாடுகளுக்கு எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த வழியா வந்துட்டு அங்கே ஸ்பானியாவில அந்த அந்த தீவுல வந்து இறங்கிட்டு யோசிச்சு அந்த இடம் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து யோசிச்சிருக்காரு. ஆனா இப்ப அந்த தீவு கூட்டம் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா மேற்கிந்திய தீவுகள்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா விளங்கும். சரியா, அதாவது இந்தியாங்கிறது பெரிய ஒரு பகுதி தானே. 64 பக்கம் உள்ள அந்த மேப்ப நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே விளங்கும், இந்தியா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஓகே, அதுல வந்து அந்த மேற்கு பகுதியில் ஸ்பானியா இருக்குது, அந்த பகுதியில இறங்கணும்னுக்கே அந்த தீவு கூட்டத்துல இறங்கணும், ஒரு சின்ன தீவு கூட்டத்துல இறங்கணும்னுக்கே அவர் நினைச்சிட்டாரா இதுதான் இந்தியா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரா. ஆனா இப்ப வந்து அந்த அந்த இடம் வந்து மேற்கிந்திய தீவுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வெஸ்புசியின் கடல் பயணத்திற்கும் பெர்டினன் மகலன் வந்து உலகை சுற்றி வருவதற்கு வந்து ஸ்பானியா வந்து அனுசரணை வந்து வழங்கினதா சொல்லப்படுது. அதனால அதுக்கப்புறம் வந்து மத்தவங்க எல்லாம் நாடுகான் பயணங்கள்ல ஈடுபட்டாங்க தானே, அப்படி பாதைகளை வந்து கண்டறியறதுக்கு வந்து ஸ்பானியா வந்து அனுசரணை வழங்கிச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதுலதான் வந்து முக்கியமா வந்து போர்த்துக்கல் ஸ்பானியா இந்த ரெண்டு நாடுகள் மட்டும் இல்லாம இந்த நாடுகான் பயணங்கள்ல வேறு நாடுகளும் வந்து ஈடுபட்டிருக்கு. அப்படி முக்கிய நாடுகளாக வந்து இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளாந்து இந்த நாடுகளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெயினா வந்து போர்த்துக்கலும் ஸ்பானியாவும் தான் நாடுகான் பயணங்களில் ஈடுபட்ட நாடுகள். இது இல்லாம ஏனைய நாடுகளும் வந்து நாடுகான் பயணங்களில் ஈடுபட்டிருக்கு. அப்படி ஈடுபட்ட நாடுகளா தான் நம்ம இதெல்லாம் சொல்றோம், இங்கிலாந்து பிரான்ஸ் உள்ளாந்து இந்த நாடுகளை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாடுகளும் வந்து நிறைய நாடுகள்ல கண்டுபிடிக்கிறதுலையும் நிறைய வழிகளை கண்டுபிடிக்கிறதுலையும் வந்து தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்கள். சரியா, அடுத்து உங்க புத்தகத்துல பாருங்க, 66 பக்கம் ஒரு சார்ட் ஒன்னு தந்திருக்காங்க, ஒரு அட்டவணை ஒண்ணு தந்திருக்காங்க. அதாவது நாடுகான் பயணங்கள்ல வந்து ஈடுபட்ட நாடுகள் என்னென்ன, அந்த அனுசரணை வழங்கிய நாடு என்னென்ன, அந்த நாடுகள் பயணத்துல ஈடுபட்ட நபர்கள் யாரு, அவங்க வந்து எந்தெந்த இடங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க, அதாவது எந்தெந்த நாடுகளை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத வந்து பாருங்க, ஒரு அட்டவணை வடிவில் வந்து அப்படியே தந்திருக்காங்க. இதை வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. இல்லைனா ஒரு உங்களோட கண்ணுக்கு தெரியற மாதிரி வந்து ஒரு போஸ்ட் மாதிரி எழுதி வந்து ஒரு நோட்டீஸ் மாதிரி சரி எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அப்பப்ப பாக்குறப்ப அது வந்து மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகுங்கன்னா அப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு அது வந்து டக்குன்னு ஞாபகத்துல வரும். ஏன்னா இது வந்து கண்டிப்பா வந்து பகுதி ஒண்ணுக்கு வந்து வரும். சரியா, அப்ப இப்ப இருந்தே இதை நீங்க வந்து பாடமாக்கி வச்சுக்கொண்டீங்கன்னா சரி. இப்ப போர்த்துக்கல்னு சொன்னா போர்த்துக்கல்ல வந்து நாடுகான் பயணங்கள்ல வந்து ஈடுபட்டவங்க யாரு அப்படிங்கறது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்த பேர்கள்னு சொன்னா பார்த்திலோமியோ டயஸும் வாஸ்கோ ட காமா, இவங்க ரெண்டு பேருமே வந்து யாரு, போர்த்துக்கல் இனத்தை சேர்ந்தவங்க. இவங்க எந்தெந்த நாடுகள் எந்தெந்த இடங்களை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரிதான் ஸ்பானியா, ஸ்பானியா நாட்டுல வந்து எந்தெந்த நபர்கள் வந்து இந்த நாடுகான் பயணங்களை ஈடுபட்டாங்க. கொலம்பஸ் இருக்காரு, இவர் வந்து ஸ்பானியா நாட்டுல. அடுத்து பெர்டினன்ட் மகலன், பெர்டினன்ட் கோடேஸ், அடுத்து பிரான்சிஸ்கோ பிசாரோ. இந்த பெயர்களை வந்து பாடமாக்கி வச்சுக்காங்க. அதே மாதிரி அவங்க எந்தெந்த நாடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க, எந்தெந்த இடங்களை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத வந்து நீங்க பார்த்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த பெர்டினன்ட் மகலன் இவரெல்லாம் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானவர் பாருங்க. அதனாலதான் அவரை பத்தி உங்களுக்கு வந்து தனியா தந்திருக்காங்க. சரியா, பெர்டினன்ட் மகலன்னா யாரு அப்படிங்கறத பத்தி தந்திருக்காங்க பாருங்க. அதாவது உலகத்தை வந்து உலகை சுற்றி முதன் முதல்ல வந்து வலம் வருதல், அதாவது அந்த உலகம் வந்து ஒரு கோள வடிவத்துல தான் இருக்கு அப்படிங்கறத வந்து இவர் வந்து கடல் வழியா அப்படியே பயணிச்சுட்டு போயிட்டு அதை வந்து அவர் சொன்ன வழிகளை வச்சு பாக்குறப்ப அவர் வந்து அதை வந்து நிரூபிச்சிருக்காரு. ஏன்னா அப்ப பெர்டினன்ட் மகளன்கிறவர் ரொம்பவே வந்து முக்கியமான ஒருத்தரை வந்து காணப்படுறாரு. அவரை பத்தி பாருங்க சொல்லியிருக்காங்க, அவர் வந்து போர்த்துக்கல்ல தான் பிறந்திருக்காரா, 25 வயதுல வந்து ஒரு சிறந்த மாலுமியாக இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஐரோப்பாவில வந்து அப்படியே மேற்கு பகுதியா வந்து பயணிச்சு வந்து ஆசியாவுக்கு வந்து ஒரு புதிய வழியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தன்னோட பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு யார் இந்த மகளன். நீண்ட கடற்பயணத்தை வந்து இவர் வந்து ஒழுங்கு செஞ்சதா இருக்குது. அப்படின்னா அவர் வந்து மிச்ச தூரம் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அவருட பாதை வந்து அந்த வழியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஆரம்பிச்சவர் தன்னோட பயணத்தை. ஸ்பானிய மன்னன்ட்ட இருந்துதான் அதுக்கான அனுசரணத்தை வந்து இவர் பெற்றுக்கொண்டார். அதுக்கான செலவுகள் வந்து ஸ்பானிய மன்னர்கள் தான் வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 1519 வந்து ஸ்பானியாவில இருந்து சில கப்பல்களோட தான் இந்த மகளன் வந்து தன்னுடைய கடற்பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. அட்லாண்டிக் சமுத்திரத்தை அடைஞ்ச அவரோட குழு வந்து தென் அமெரிக்காண்ட தென்கரையில் அமைஞ்சுள்ள பசிபிக் சமுத்திரத்தின் நுழைவாயிலான நீரினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது என்டன்ஸ் ஆரம்ப பகுதியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வந்து பசிபிக் சமுத்திரத்தின் ஊடாக வந்து பயணிச்ச அந்த குழு வந்து நிறையவே வந்து சவால்களுக்கு வந்து முகம் கொடுத்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த வழிகளில் வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க போயிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு போற வழியில. அதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் வந்து பசிபிக் சமுத்திரத்துல மிச்ச தூரம் பயணிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய, அதாவது பசிபிக் சமுத்திரத்துக்கு அங்கால போறப்ப வந்து நிறைய சவால்களுக்கு முகம் கொடுத்து இந்த மகளன் வந்து என்ன செஞ்சிருக்கான்னா பிலிப்பைன்ஸ் தீவை வந்து அடைஞ்சிருக்காரு. சரியா, இந்த பிலிப்பைன்ஸ் தீவு படம் வந்து உங்களுக்கு பாருங்க 67 காட்டியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் வந்து குறிச்சு காட்டியிருக்காங்க. இருந்தாலும் அந்த தீவு கூட்டம் வந்து அதுல வந்து சரியா வந்து தெரிய மாட்டேங்குது. ஆனா நீங்க 64 உள்ள அந்த மேப்ல பாத்தீங்கன்னா அந்த பிலிப்பைன்ஸ் தீவுகள் வந்து பாருங்க சரியா காட்டியிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் தீவு கூட்டத்தை வந்து அடையாளப்படுத்தி காட்டியிருக்காங்க. அந்த பிலிப்பைன்ஸ் தீவு கூட்டத்தை தான் அந்த மகளன் வந்து அடைஞ்சிருக்காரு. அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் பிலிப்பைன்ஸ் நாட்டுல வந்து அந்த நாட்டு உறுப்பினர்கள் சுதேசியர்கள்னு சொல்லுவான், அந்த நாட்டு குடிமகன்கள் இருக்காங்க தானே, அவங்க வந்து இந்த மகளனோட வந்து சண்டை பிடிச்சிருக்காங்க. சரியா, ஏதோ ஒரு மோதல் ஒன்று நடக்குது. அந்த மோதலின் காரணமாக வந்து மகளன் வந்து என்ன செய்யறாருன்னா உயிரிழந்துடுறாரு, அதாவது இறந்து விடுறாரு. அவர்கிட்ட குழுல எஞ்சி இருந்தவங்க மிச்சம் இருக்காங்க தானே, அவங்க எல்லாம் வந்து ஒரு குழுவா தானே வராங்க. இப்ப இவர் இறந்துட்டாரு, இருந்தாலும் மிகுதி உள்ளவங்க எல்லாம் வந்து அப்படியே ஆப்பிரிக்காவின் மேற்கு பகுதியின் ஊடாக வந்து பயணிச்சு மீண்டும் அவங்க எந்த நாட்டுக்கு வந்தாங்க, எந்த நாட்டுல இருந்து வந்தாங்களோ அந்த நாட்டுக்கு போயிட்டாங்க. எந்த நாட்டுல இருந்து வந்தாங்க, ஸ்பானியாவில இருந்து தானே வந்தாங்க. ஓகே, அப்ப ஸ்பானியாவுக்கே திரும்பி போயிட்டாங்க. பாருங்க, இந்த மகளன்ட்டு இந்த கடற்பயணத்தை வச்சுதான் என்ன சொல்றாங்கன்னா உலகம் வந்து கோள வடிவமானது அப்படின்னு சொல்லி உறுதி அளிக்கிறாங்க. அதுல பாருங்க அப்படியே வரைஞ்சி காட்டியிருக்காங்க மகளன்ட்டு பிரயாண பாதை அப்படின்னு சொல்லி, அவர் டிராவல் பண்ணது அவர் பயணிச்ச அந்த பாதை வந்து பாருங்க வரைஞ்சி காட்டியிருக்காரு. ஓகே, நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, முக்கியமா ரெண்டு விஷயம் பார்த்துட்டோம். அதாவது நாடுகான் பயணத்துல ஈடுபடுத்த ரெண்டு நாடுகள் பத்தி முக்கியமா பார்த்தோம். ஒன்னு போர்த்துக்கல், ஸ்பானியா. அந்த சாப்டர் வந்து முடிஞ்சு இப்ப அடுத்து நம்ம வந்து இப்ப பார்க்க போறது வந்து ஐரோப்பியர் வந்து ஆசியாவுக்கு எப்படி வாராங்க. இப்ப நிறைய பாதைகள்லாம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க தானே, இப்ப இவங்க வந்து தொடர்ச்சியா வந்து ஆசியாவுக்கு வந்து எப்படி வாராங்க அப்படிங்கறதான் வந்து இப்ப பார்க்க போறோம். சரியா, இப்ப ஐரோப்பாவில வந்து கிரேக்கோ ரோம நாகரிகங்கள் இதெல்லாம் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. கிரேக் ரோம் நாகரிகங்கள் கிரேட் சிக்ஸ்ல இருந்து வருதுன்னா இந்த ரோம் நாகரிகம் பத்தியெல்லாம் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. இந்த நாகரிகங்கள் நிலவுன அந்த பண்டைய காலத்துல இருந்தே வந்து நம்ம ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில வந்து வர்த்தக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறது வந்து நமக்கு தெரியும். அந்த கிரேக்க ஆட்சியாளனான மகா அலெக்சாண்டர் வந்து ஒரு பெரிய படையோட இந்தியாவை வந்து ஆக்கிரமிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அரேபியாவுக்கும் வந்து போனதுக்கு பிறகு வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே வந்து ஒரு வர்த்தக தொடர்பு வளர்ச்சி அடைறதா பாக்குறோம். இது ஆரம்பம். அதாவது ரோம் கால பகுதியில வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில வந்து ஒரு வர்த்தக தொடர்பு இருக்கு அப்படிங்கறதான் இங்க வந்து சொல்றாங்க. இந்த கிரேக்க நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு இத்தாலியில வந்து ரோம் நகரம் வந்து மையமாக கொண்டு ரோம் நாகரிகம் வந்து கட்டியெழுப்பப்படுது. கடந்த வாரத்துல நம்ம படிச்ச பெயர் வந்து ரோம் நகரம், அதாவது இத்தாலி, இதெல்லாம் வந்து குறிக்கிறதுக்கு பாத்துக்க சொன்னேன், அப்படித்தானே? அப்ப ஞாபகம் இருக்கு இத்தாலி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியும். அந்த இத்தாலியில வந்து இந்த ரோம் நகரம் வந்து, அதாவது கிரேக்க நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் இத்தாலியில வந்து ரோம் நகர மையமாக கொண்டுதான் ரோம நாகரிகம் வந்து கட்டி எழுப்பப்படுறதா சொல்றாங்க. இந்த ரோம நாகரிகம் நிலவுன அந்த காலத்துல வந்து ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில வந்து வர்த்தக தொடர்பு இருந்துச்சு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. ஒரே விஷயம்தான், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில என்ன இருக்குது, வர்த்தக தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. இந்த ரோம் நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஐரோப்பிய அரசியல் முறையில வந்து ரொம்பவே வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படுறதா சொல்றாங்க. ஏன்னா ஒரு நாடு எடுத்துக்கிட்டா அரசியல் அப்படிங்கறது வந்து ரொம்பவே வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த நாடோட வளர்ச்சி எல்லாமே வந்து எதுல தங்கியிருக்கு, அதுல உள்ள அந்த அரசியல் நடவடிக்கைகள்லாம் தான் தங்கியிருக்கு. அப்ப அதுவரையுமே நிலவியிருந்த அந்த பேரரசுக்கு பதிலா என்ன நடக்குன்னா, பிரதேசத்தை முதன்மையாக கொண்ட அரசுகள் வந்து தோற்றம் பெறாங்க. பேரரசுகள் தான் இருந்திருக்காங்க முன்ன காலத்துல, சரியா? ஆனா இந்த ரோம் நாகரிகம் வீழ்ச்சிக்கு அப்புறம் வந்து ஐரோப்பாவில வந்து அரசியல் மாற்றம்னு சொல்றோம் தானே, அதுல உள்ள மாற்றம் தான் இது. அதாவது இங்க வந்து என்ன நடக்குன்னா, பேரரசுக்கு பதிலா வந்து பிரதேச அரசுகள் இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் இருக்குன்னா அந்த பிரதேசத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடியவங்க அவங்களுக்கு தான் வந்து எல்லா பவருமே இருக்கும், அந்த நகரத்துக்கு உண்டான அத்தனை அதிகாரமுமே வந்து அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசுகள்ட வந்து ஆட்சியாளர்கள் வந்து பிரதேச ரீதியா வந்து பலம் பொருத்தியவங்க எல்லாம் இருக்காங்களா, இந்த வந்து பிரபுக்கள்ட்டு துணையோட தான் வந்து ஆட்சி செய்யறாங்க. இப்ப நம்ம பார்ப்போம் தானே நிலப்பிரபுக்கள்னா, பார்ப்போம் தானே நிலத்துக்கு சொந்தக்காரர்கள், நிலப்பிரபுக்கள்ட்டு ஒரு அவங்களோட உதவியோட தான் என்ன நடக்குது, அந்த பிரதேச அரசுகள் வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நில உரிமை பிரபுகளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன வகையில வந்து அதிகாரம் இருக்குன்னு சொன்னா, அந்த குறிப்பிட்ட நிலங்கள் இருந்துச்சுன்னா அந்த நிலங்கள்ல வந்து பயிரிடுறது, இது வந்து சாதாரண விவசாயிகளுக்கு வந்து கொடுத்திருந்தாங்க. இப்ப பிரபுக்களுக்கு வந்து குறிப்பிட்ட அளவு வந்து அதிகாரங்கள் வந்து கொடுத்து வச்சிருந்ததாக சொல்லப்படுது. சாதாரண விவசாயிகள் வந்து அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நிலத்தை கொடுத்து அதுல வந்து என்ன செய்யறது, நீங்க வந்து இதுல விவசாயம் செய்யுங்க அப்படின்னு சொல்ற ஒரு முறை இருந்துச்சு. இதை வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மானிய முறை அப்படின்னு சொல்றாங்க. அரசுக்கு சொந்தமானதுதான் இது வந்து, குறிப்பிட்ட காலம் வந்து விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்களை வந்து விவசாயம் செய்ய வைப்பாங்க. இந்த மானிய முறை வந்து ஐரோப்பாவுக்கு வெளியே வந்து பரவல, ஐரோப்பா அந்த குறிப்பிட்ட காலத்துல வந்து ஐரோப்பாவுக்கு உள்ளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, ஏனைய நாடுகள்ல இல்ல, ஐரோப்பிய சுத்தியே ஏனைய நாடுகள்ல வந்து இந்த மானிய முறை இருக்கல. அதாவது இந்த பிரபுத்துவ ஆட்சி, அந்த பிரதேச ஆட்சியாளர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏனைய நாடுகள்ல அந்த டைம் வந்து இருக்கல, இது ஐரோப்பால மட்டும்தான் இருந்துச்சு. அதான் இங்க உள்ள அரசியல் நிலை வந்து இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இந்த ஐரோப்பாவில வந்து இந்த அரசியல் முறை வந்து இந்த நிலைமை வந்து இந்த காலத்துல இருந்தது காரணமாக வந்து மத்திய கிழக்கு மற்றது ஆசியா இந்த சில பிரதேசங்கள்ல வந்து முஸ்லிம்கள்ட்ட அதிகாரம் வந்து ரொம்பவே வலுவா இருந்ததா சொல்லப்படுது. ஏன்னா நமக்கு தெரியும் வர்த்தகம்னு சொன்னாலே இங்க வந்து ரொம்பவே வந்து அதிகாரம் உள்ளவர்கள் யார் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் வந்து காணப்படுறாங்க. அப்ப இதன் விளைவா என்ன நடக்குதுன்னா, அரேபியா, பாரசீகம், எகிப்து இந்த நாடுகள்ல இருந்து முஸ்லிம் வர்த்தகர்கள் வந்து எங்க வராங்க, நம்மட ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில வந்து வர்த்தகத்துல ஒரு இடைத்தரகர்களாக இருக்கிறாங்க. இடைத்தரகர்கள் விளங்குதா, இடைத்தரகர்னா மெயினா வந்து இவங்க இருக்க மாட்டாங்க. ஆசியாவில் உள்ளவங்க வந்து அரேபியர்களுக்கு கொண்டு போய் பொருட்கள் கொடுத்தா அவங்க வந்து அதை யாருக்கு கொண்டு போய் கொடுப்பாங்க, ஐரோப்பியர்களுக்கு கொடுப்பாங்க. அப்ப ஒரு இடைத்தரகர்களாக இருந்தவங்கன்னு சொன்னா இங்க வந்து யாரு, இஸ்லாமியர்கள் தான் இந்த வர்த்தகத்துல இடைத்தரகர்களாக இருக்கிறாங்க. இந்த பொருட்களை கைமாற்றி விடுறதில்ல, இங்க இருந்து கொண்டு போறத அங்க கொடுக்கறதில்ல. இப்ப இந்த வர்த்தகர்கள் வந்து பாய் கப்பல்களை பயன்படுத்தி தான் அவங்களோட வர்த்தக பொருட்களை வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்து சேகரிச்சுக்கிட்டு, இப்போ இதுக்கு முன்னிக்கே நம்ம பார்த்தோம் தானே என்னென்ன வழிகள்லாம் இருந்துச்சு ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையிலான்னு, அந்த புதுசாக கண்டுபிடிச்ச வழிகள் இந்த வழிகள் இதனூடாக தான் வந்து எங்க பொருட்கள் எடுத்து போனாங்க. ஆரம்பத்துல வர்த்தக பொருட்கள்லாம் எங்க கொண்டு போய் வச்சு விற்பனை செய்வாங்கன்னு சொன்னேன், ஓகே யா, கான்ஸ்டாந்து நோபில், கான்ஸ்டாண்டினோபிளுக்கு தான் கொண்டுட்டு போனாங்க இந்த இஸ்லாமியர்கள். இது ஆரம்பத்துல நான் சொன்ன விஷயங்கள் தான் அப்படியே வந்து என்னது ரிப்பீட் ஆகுதுன்னா அதே தான் சொல்றாங்க. இப்ப இது விளங்கியிருக்கும் உங்களுக்கு, ஆரம்பத்துல இருந்தே இஸ்லாமியர்களுக்கு வந்து வர்த்தகத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டன் ஒன்னு இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிச்சிருக்காங்க. பாய் கப்பல்கள் தான் அந்த காலத்துல பயன்படுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்டுபிடிச்ச காலத்துல வந்து, அதுக்கப்புறம் இனி விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், கப்பல் கட்டுற அந்த கலையெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து படிச்சு நல்லபடியா அந்த அதை வந்து வேற வகையில வந்து செஞ்சிருப்பாங்க. ஆரம்ப காலகட்டத்துல வந்து இப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கறத வந்து அங்க சொல்றாங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் வந்து எடுத்து செல்லப்பட்ட பொருள்கள், இது வந்து தனி ஒரு கேள்வியா வரும். ஆசியாவில இருந்து ஐரோப்பாவுக்கு வந்து என்னென்ன பொருட்களை வந்து கொண்டுட்டு போனாங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இதுல பார்த்தோம்னா சீனாவில இருந்து வந்து பட்டு துணிகளை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. நறுமண பொருள்கள், அதாவது வாசனை பொருள்கள், பீங்கான், மற்றது ஜப்பான் வெள்ளி, அதாவது ஜப்பான்ல இருக்க வெள்ளிக்கான பெறுமதி, அங்க வந்து ஜப்பான்ல இருந்து கிடைக்கிற அந்த வெள்ளி பொருட்களை வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து கொண்டுட்டு போனாங்க. இது மட்டும் இல்லாம வாசனை திரவியங்கள், இது ரொம்பவே முக்கியம். அதாவது நம்ம சாப்பாட்டு வகைகள் எல்லாம் போடுவோம் தானே, ஓகே, இந்த வாசனை திரவியங்களும் வந்து கொண்டுட்டு போனாங்க. அடுத்து யானை தந்தம், இலங்கையில காணப்படுற முத்து, ரத்தினக்கள், இதெல்லாமே வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயங்களா இருந்துச்சு. இங்க இருந்து ஐரோப்பாவுக்கு கொண்டுட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில இருந்து மிளகு, கருவா, அபின், பருத்தி துணி, இதுகளையும் வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. ஜாவா, சுமாத்ரா, போர்னியா போன்ற கிழக்கிந்திய தீவுகள்ல இருந்து கராம்பு, ஏலம், சாதிக்காய், தெரிந்தானே சாதிக்காய், இது எல்லாமே வந்து ஐரோப்பாவுக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. இது வந்து தனி ஒரு கேள்வி. ஆசியா பொதுவா கேட்பாங்க எப்படி, இதை வந்து பிரிச்சு கேட்கலாம். ஒண்ணு வந்து இலங்கையில இருந்து கொண்டு போன வர்த்தக பொருட்கள், இந்தியாவில இருந்து கொண்டு போன வர்த்தக பொருட்கள், அதே மாதிரி பொதுவாகவும் கேட்கப்படலாம், ஆசியாவில இருந்து கொண்டு சென்ற ஐரோப்பாவுக்கு கொண்டு சென்ற வர்த்தக பொருட்கள். சோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து பாத்துக்கோங்க, பாடமாக்கி வச்சுக்கோங்க. சோ இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், ஏன்னா லேசான விஷயங்கள் நம்ம நாடுகள்ல இருந்து என்னென்ன கொண்டுட்டு போனாங்க வர்த்தகத்துக்கு அப்படிங்கறதுதான். அப்ப நமக்கு தெரியும் நம்ம ஆசியாவில வந்து ரொம்பவே வந்து வாசனை பொருள்களுக்கு தான் ஐரோப்பாவில வந்து அதிகமான கேள்வி இருந்துச்சு. அதிகமான கேள்வி இருந்துச்சுன்னா அந்த வாசனை பொருட்களை வந்து கேட்டு வாங்குறவங்க தான் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் இன்னுமே இங்க உள்ள கராம்பு, ஏலம், இதுகளுக்கெல்லாம் வந்து விலை வந்து அதிகம். ஏன்னா இதனால தானே ஐரோப்பியர்கள் வந்து ஆசியாவுக்கு வருகை தந்ததுக்கான முக்கிய காரணம் இந்த வர்த்தக பொருள்கள் தானா. இந்த சுவையூட்டுவதற்கான, அதாவது உணவு வந்து சுவையூட்டுவதற்கான வாசனை திரவியங்கள், இது வந்து அவங்களை ரொம்பவே வந்து ஈர்த்த ஒரு விஷயமா வந்து காணப்படுது. இதை வந்து பாத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி வந்து ஆசியா ஐரோப்பா வர்த்தகத்துல வந்து இடைத்தரகர்களா இப்ப யார் இருக்காங்கன்னா, முஸ்லிம்கள் தான் ரொம்பவே வந்து லாபத்தை வந்து அடையிறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்காங்க. முஸ்லிம்கள் வந்து பொருளாதார ரீதியில வந்து ரொம்பவே வந்து வலுவடைஞ்சு வந்து தமது அரசியல் பலத்தை வந்து விஸ்தரிச்சு கொண்ட ஒரு காலகட்டத்துலதான் என்ன நடக்குதுன்னா, கொன்ஸ்டான்டினோபிள் நகர் வந்து முஸ்லிம்களான துருக்கியர் வசம் ஆகுது. அதாவது முக்கியமான வர்த்தக மைய இடமா இருந்துச்சு கொன்ஸ்டான்டினோபிள், அந்த நகரை வந்து யார் கைப்பற்ற, துருக்கியர்கள் கைப்பற்றாங்க. இது வந்து ஆரம்பத்திலே நான் ஒரு சொன்ன ஒரு விஷயம் தான். இதன் விளைவா தான் ஆசியாவுக்கு வர்றதுக்கான ஒரு புதிய கடல் வழியை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பியர்கள் வந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் ஆரம்பமா தான் இது வந்து சொல்லப்படுது. சரியா? இப்ப அதாவது ஐரோப்பியர்கள் வந்து ஆசியாவுக்கு வருதல் அப்படின்னு சொன்னா இதுதான் ரீசன். அவங்க ஏன் வந்து ஆசியாவுக்கும் வராங்க அப்படிங்கறதுக்கான காரணம், ஒண்ணு வந்து இங்க உள்ள வர்த்தக பொருட்கள், வாசனை திரவியங்கள், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கொன்ஸ்டான்டினோபிள் வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து துருக்கியர்கள் வந்து கைப்பற்றாங்க தானே, இப்ப பாதையும் இல்லை, அதனால வந்து என்ன நடக்குது, பாதைகளையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வரும். பாருங்க, தனியா தந்திருக்காங்க ஐரோப்பியர் வந்து ஆசியாவுக்கு வந்ததன் நோக்கம் தந்திருக்காங்க. அதுல முக்கியமா வந்து நீங்க அதுல ஹைலைட் பண்ணி வச்சுக்காங்க வாசனை திரவியங்கள், அது மட்டும் இல்லாம ஏனைய வர்த்தக பொருட்களை இங்க இருந்து எங்க கொண்டு போகணும், ஐரோப்பாவுக்கு கொண்டு போகணும், பொருளாதார ரீதியா அதை வைத்து நிறைய லாபங்களை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கமாக இருந்துச்சு. அடுத்து இப்ப முஸ்லிம்கள் கையில தானே வர்த்தகம் இருக்குது, அவங்க தான் என்னது நிறைய லாபத்தை வந்து சம்பாதிக்கிறாங்க, அப்ப அவங்கட்டு கையில இருக்க அந்த வர்த்தகத்தை வந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி யார் யோசிக்கிறாங்க, ஐரோப்பியர்கள் யோசிக்கிறாங்க. அப்ப இதுவும் ஒரு விஷயம். அடுத்து வந்து ஆசிய நாடுகள்லயும் வந்து தங்கள்ட்ட சமயத்தை பரப்பணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யாரு? ஐரோப்பியர்கள். கிறிஸ்தவ சமயத்தை பரப்பணும், இதுவும் ஒரு நோக்கமாக இருந்துச்சு. இதன் காரணமாக தான் வந்து ஆசியாவுக்கு வாராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து போர்த்துக்கேயர்கள் வந்து ஆசியாவுக்கு எப்படி வாராங்க அப்படிங்கறத வந்து இப்ப நாம வந்து பார்க்க போறோம். இந்த போர்த்துக்கேயர்கள் மட்டும் இலங்கைக்கு வரல, ஐரோப்பிய இனத்தவர்கள் வந்து இலங்கை ஆசியாவுக்கு வாராங்க அப்படின்னு சொன்னா வந்தார்கள். ஏன்னா ஐரோப்பியர்கள் வந்து ஆசியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஐரோப்பிய இனத்தவர்கள்ல வந்து போர்த்துக்கேயர்கள் மட்டும் வரல, வேற யாரெல்லாம் வந்தாங்க தெரியுமா? ஐரோப்பிய இனத்தவர்கள் வேற யாரெல்லாம் ஆசியாவுக்கு வருகை தந்தாங்க? யா, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், யார் யாரு? போர்த்துக்கல் மாதிரியே ஒல்லாந்தர்களும் வந்தாங்க, ஆங்கிலேயர்களும் வந்தாங்க. இவங்கள அதிகமா வந்து யாரு இங்க ஆட்சியை புரிஞ்சாங்க? அரசியல், பொருளாதாரம், சமூகம், இந்த மாதிரி நிறைய விடயங்கள்ல வந்து மாற்றத்தை ஏற்படுத்தியவங்க இருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ச்சியா வந்து அப்படியே வந்து படிச்சுட்டு தான் போக போறோம். இதுல வந்து போர்த்துக்கேயர்கள் வந்து ஆசியாவுக்கு வர்றது அப்படிங்கிறப்ப வந்து ஐரோப்பிய இனத்தவர்ல முதன் முதல்ல ஆசியாவுக்கு வந்தவங்களா நம்ம வந்து போர்த்துக்கேய இனத்தவர்களை தான் பார்ப்போம். இந்த போர்த்துக்கேய இனத்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துல வர்ற ஒரு நபர் தான் யாரு? வாஸ்கோட காமா. ஏன்னா இவர் வந்து இந்தியாவோட கள்ளிக்கோட்டையை வந்து அடைகிறாரு. இவர் கள்ளிக்கோட்டையை அடைஞ்சதுக்கு அப்புறமே ஓகே, போர்த்துக்கேயர்கள் வந்து இலங்கை அதாவது ஆசியாவுக்கு வாரத்துக்கான ஒரு இது வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்க. போர்த்துக்கல் வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறையவே வந்து என்ன நடக்குதுன்னா அவங்க வந்து யோசிக்கிறாங்க, நம்ம இங்க இருந்து வர்த்தக பொருட்கள் அங்க கொண்டு போனா நிறைய லாபங்களை வந்து பெறலாம் அப்படிங்கறத வந்து போர்த்துக்கல் அரசன் வந்து உணர்றாரு. இதன் காரணமாக போர்த்துக்கேயர் வந்து முதன் முதல்ல வந்து இந்தியாவோட கரையோர பகுதி இருக்கு தானே, அந்த கரையோர ராஜ்யத்தோட வந்து நல்லவே ஒரு தொடர்பை வந்து ஏற்படுத்தி கொள்றாங்க, அதாவது வர்த்தக தொடர்பை ஏற்படுத்தி கொள்றாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்தியாவுக்கு பக்கத்துல யார் இருக்கா? நம்ம இருக்கோம்னா அதாவது இலங்கை வந்து இருக்கு. இலங்கையை வந்து அடைகிறாங்க, இலங்கையோடும் வந்து வர்த்தக தொடர்பை வந்து வைத்துக் கொள்கிறார்கள் இந்த போர்த்துக்கேயர்கள். இலங்கைக்கு வந்த அவர்கள் வந்து கோட்டை ராசதானியோட ஒரு வர்த்தக தொடர்பை வந்து மேற்கொள்றாங்க. போர்த்துக்கல்ல இருந்து ஆசியாவுடன் நடவடிக்கையை மேற்கொள்ற வந்து ரொம்பவே வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. பாருங்க, போர்த்துக்கல் எங்க இருக்கு, ஆசியாவில இந்தியா இலங்கை எல்லாம் எங்க இருக்குன்னு பாருங்க. வந்துட்டு வந்துட்டு போகணும் தானே இப்ப பொருட்கள்லாம், ரொம்பவே வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படிங்கறதுக்காக ஒரு போர்த்துக்கேயோட வந்து கீழே தேச அப்படின்னா இந்த பகுதி ஆசியாவில இந்த கீழே தேச பகுதிக்கு மட்டும் ஒரு வர்த்தக மத்திய நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதுக்கமே என்ன செய்யறாங்கன்னா இந்தியாவில கோவா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து கிளை தேச மத்திய நிலையத்தை உருவாக்குறாங்க. அப்ப தென்கிழக்கு ஆசியாவோட வாசனை திரவியங்கள் விளையும் தீவுகள் சிலவற்றை வந்து அவங்க அதே நேரம் வந்து கைப்பற்றி கொள்றாங்க. சரியா, குறிப்பிட்ட இடங்களையும் வந்து என்ன செய்யறாங்க, கைப்பற்றி கொள்றாங்க. எந்தெந்த இடங்கள்லாம் வாசனை, எந்தெந்த தீவுகள் எல்லாம் வாசனை திரவியங்கள் இருக்கோ அந்த இடங்களையும் வந்து கைப்பற்றி கொண்டு அந்த சுத்தி ஆசியாவில அந்த குறிப்பிட்ட கீழே தேச இடங்கள்ல எல்லா வர்த்தகத்தையும் யார் கைக்கு போகுது? இப்ப போர்த்துக்கல் கைக்கு போகுது. இப்படிதான் வந்து போர்த்துக்கேயர்கள் ஆசியாவுக்கு வராங்க, வர்த்தக பொருட்களை வந்து என்ன செய்யறாங்க, கைப்பற்றி கொள்றாங்க. ஓகே, இது வந்து மாணவர்களுக்கு விளங்கிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். உண்மைக்குமே வந்து இந்த பாட அழகு வந்து ரொம்ப பெரிய ஒரு பாட அழகு தான், இருந்தாலும் வந்து இலகுவாகும் வந்து மாணவர்களால் வந்து புள்ளிகளை பெறக்கூடிய ஒரு பாட அழகு. ஐரோப்பியர்கள் அப்படின்னு சொன்னாலே மாணவர்களுக்கு ஞாபகம்னு இதுக்குள்ள போர்த்துக்கேயர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி போர்த்துக்கேயர்கள்ட்டு ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இங்க வந்து தன்ட்டு வர்த்தக பொருள் மற்றது கிறிஸ்தவ சமயத்தெல்லாம் பரப்பிட்டு அவங்கள்ட்ட ஆட்சி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இங்க உள்ள வர்த்தகத்தை கைப்பற்றி செய்யலாம். அதுக்கப்புறம் வாராங்க யாருன்னு பார்த்தோம்னா ஒல்லாந்தர்கள் இலங்கைக்கு வராங்க. அதாவது போர்த்துக்கேயர்கள் ஆசியாவுக்கு வந்து ஒரு நூற்றாண்டு அண்மைக்கு காலப்பகுதி வரை ஒல்லாந்தர்களால வந்து ஆசியாவுக்கு வரவே முடியலன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பாதையெல்லாம் தெரியாது, போர்த்துக்கேயர்கள் வந்த பாதையை வந்து அவங்க சொல்லவும் இல்லை. அதனால ஒல்லாந்தர்களுக்கு வந்து ஆசியாவுக்கு வர்றதுக்கான வழி இல்லை, அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாதை வந்து தெரியாது. தொடர்ச்சியா வந்து ஆசியாவுக்கு வந்து ஒல்லாந்தர்கள் வந்து வர தொடங்குறாங்க. அப்படி வந்து ஒல்லாந்தர்கள் வந்து 1602 தான் வந்து ஆசியாவுக்கு வர்றாங்க. ஒல்லாந்தாரால நிறுவப்பட்ட அந்த வர்த்தக கம்பெனிகள் வந்து இடையிடையே வந்து ஆசியாவுக்கு வந்து வந்து போறாங்க. இப்படிதான் வந்து யார் வராங்கன்னு பார்த்தோம்னா ஒல்லாந்தர்கள் வராங்க. போர்த்துக்கலுக்கு அப்புறமா ஆசியாவுக்கு வராங்கன்னு சொன்னா ஒல்லாந்தர்கள் வராங்க. ஒல்லாந்தர்கள் எப்படி வந்து இங்க இலங்கையில போர்த்துக்கல் எப்படி லாபம் சம்பாதிச்சாங்களோ வர்த்தக பொருட்களை, அதே மாதிரிதான் ஒல்லாந்தர்களும் வந்து இங்க வந்து ஆசியாவில வர்த்தக கம்பெனியை நிறுவி அவங்க வர்த்தக பொருட்களை வந்து என்ன செய்யறாங்க, கொண்டு போயிட்டு ஐரோப்பாவில விற்பனை செய்யறாங்க. அவங்களும் அதே மாதிரிதான் செஞ்சுட்டு போறாங்க. சரியா, இவங்க வந்து பத்தேவியா, ஆசியாவில வந்து பத்தேவியா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆமா, பத்தேவியா அவ்வளோ இதுவும் வந்து உங்களுக்கு குறிக்க வரும். ஆசியாவில் வந்து பத்தேவியாங்கிற இடத்துல தான் வந்து வர்த்தக கிளைத்தேய மத்திய நிலையத்தை வந்து நிறுவுறாங்க. இது தனி கேள்வி தான். போர்த்துக்கேயர்கள் வந்து வர்த்தக மைய நிலையத்தை எங்க நிறுவுனாங்க? கோவாவில்னா. அதே மாதிரி உள்ளாந்தர்கள் வந்து வர்த்தக நிலையத்தை வந்து எங்க நிறுவுறாங்க? பத்தேவியாவில் நிறுவுறாங்க. இதே மாதிரி அங்கிட்டு நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் பத்தி படிக்கிறப்ப ஆங்கிலேயர்கள் வர்த்தக நிலையத்தை எங்க நிறுவுனாங்க அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். சரியா? அப்ப போர்த்துக்கேயர்கள் வந்து வர்த்தகத்துல வந்து எப்படி ஒரு ஏகாதிபத்தியத்தை வந்து தமதாக்கி கொண்டாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் யாரு ஒல்லாந்தர்களும் முயற்சி செஞ்சாங்க. தாங்களும் வந்து வர்த்தகத்துல வந்து ரொம்பவே வந்து லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சவங்க தான் யார் இந்த ஒல்லாந்தர்கள். இந்த ஒல்லாந்தர்களை மாறியே தான் அடுத்து நம்ம நாட்டுக்கு வந்தவங்க முக்கியமானவங்க ரொம்ப காலம் ஆட்சி செஞ்சவங்கன்னு சொன்னா இந்த பிரித்தானியர்கள். இவங்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் மாதிரி அவங்க சரி குறிப்பிட்ட காலம் தான், கொஞ்ச காலம் தான் இங்க வந்து எல்லாம் ஆட்சி செஞ்சாங்க. ஆனா இந்த ஆங்கிலேயர்கள் நம்ம பார்த்தோம்னா ஆசியாவில வந்து ஒரு நீண்ட கால வர்த்தக ஏகபோக உரிமையை வந்து பெற்றுக்கொண்டவங்கன்னு சொன்னா இந்த பிரித்தானியர்கள் தான். சரியா? இந்த பிரித்தானியர்கள் மட்டும் தொடர்ச்சி வந்து நீங்க தரம் 11 வரைக்குமே வந்து இதோட விரிவை வந்து நம்ம பார்ப்போம். இவங்க வந்து ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியை வந்து நிறுவுறாங்க ஆங்கிலேயர்கள் வந்து. இவங்களும் வந்து தங்களுடைய வர்த்தகத்துல வந்து ஏகோபோக உரிமை வந்து அதிகாரத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி நாடுகளை வந்து தம் வசம் படுத்துறதுல வந்து ஆங்கிலேயர்களை மிஞ்சியவங்க யாருமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய நாடுகளை வந்து தனது காலனித்துவத்துக்கில அதாவது தனக்குள்ள வந்து ஆட்சி புரிந்து வந்தவர்கள் சொன்னா இந்த ஆங்கிலேயர்களை சொல்லலாம். ஓகே, இந்த பாடத்துல வந்து நம்ம நாடுகான் பயணங்கள்ல இவ்வளவு விஷயம் தான் வந்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நாடுகான் பயணங்கள் அப்படிங்கிறப்ப இந்த பாடத்துல வந்து ஐரோப்பியர்கள் வந்து நம்ம நாடுகள்ல வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கறது வந்து மாணவர்களுக்கு வந்து விளங்கியிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். தற்போது வந்து நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து நிறைவு செய்யற ஒரு நேரத்தை வந்து அண்மித்துள்ளோம். இந்த பாட அலைகளிலிருந்து நாம் கற்ற விடயங்கள்ல இருந்து வினாக்களை வழங்கும் நேரம் இது. இதுவும் மாணவர்களுக்கான வினாக்கள். முதலாவது வினா, போர்த்துக்கேயரின் தாய்நாடு எது? போர்த்துக்கேயரின் தாய்நாடு எது? இரண்டாவது வினா, மகளன் எதன் காரணமாக உயிரிழந்தார்? மகளன் எதன் காரணமாக உயிரிழந்தார்? மூன்றாவது வினா, ஐரோப்பியர் ஆசியாவுக்கு வந்ததன் நோக்கம் யாது? ஐரோப்பியர் ஆசியாவுக்கு வந்ததன் நோக்கம் யாது? நான்காவது வினா, ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட பொருள்களை குறிப்பிடுக. ஆசியாவிலிருந்து ஐரோப்பாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட வர்த்தக பொருள்களை குறிப்பிடுக. ஐந்தாவது வினா, போர்த்துக்கேயரின் கிளைத்தேச மத்திய நிலையம் எங்கு அமைந்துள்ளது? போர்த்துக்கேயரின் கிளைத்தேச மத்திய நிலையம் எங்கு அமைந்துள்ளது? தொடர்வேலையா கடந்த வாரமும் நான் வந்து உலகப்படத்தில் குறிக்கிறதுக்கான இடங்களை வந்து சொல்லியிருந்தேன். இந்த வாரமும் தாரே உலகப்படத்தில் நீங்க குறிக்க வேண்டியது போர்த்துக்கல், ஸ்பானியா, நன்னம்பிக்கை முனை, அரேபியா, கோவா. போர்த்துக்கல், ஸ்பானியா, நன்னம்பிக்கை முனை, அரேபியா, கோவா. இந்த வினாக்களுக்கான சரியான விடையை 0765613751 எனும் இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக எமக்கு அனுப்பி வையுங்கள். 0765613751 எனும் இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலமாக எமக்கு அனுப்பி வையுங்கள். நன்றி மாணவர்களே, மீண்டும் ஒரு கல்வி நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் என கூறிக்கொண்டு விடைபெறும் நான் சுப்பிரமணியம், காந்திமதி.